புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று அம்மாவின் சேட்டைகள் பற்றி புத்தக மதிப்புரை பகுதி 59 வழங்குவதற்காக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சிறுகதையாளர், இலக்கிய உரைஞர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் சிறார் கதை சொல்லி திரு நானர்காடன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா என்று ஒரு திரைப்பட பாடல் இருக்கிறது. இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் பரிணாமன் அவர்கள். அம்மா என்கிற பிம்பம் ஒவ்வொருவருக்கும் நம் மனதில் எப்படி இருக்கிறது? நாம் குழந்தையாக இருக்கும்போது நாம் பார்க்கும் அம்மா சேலை அணிந்து ஒரு நடுத்தர வயது கொண்ட ஒரு 30 கடந்த ஒரு பெண்மணியாகத்தான் நாம் அம்மா என்ற பிம்பத்தை பார்த்து பழகியிருக்கிறோம். அதை தாண்டி அம்மா என்பவள் வெறுமனே ஒரு முதிர்ந்த பெண் மட்டும்தானா? அவளுடைய சிறார் பருவம் எப்படி இருந்தது? அவள் சிறுமியாக இருந்தபோது அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய விளையாட்டுகள், அவளுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் இடையில் இருந்த அந்த உறவு நிலை, சுற்றுச்சூழல், நண்பர்கள், தோழர்கள், தோழிகள், பள்ளி பருவம், இப்படி அம்மா தன்னுடைய சிறுமி பருவத்தில் சிறுமியராக இருந்தபோது அவள் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை எதிர்கொண்டாள் என்பது குறித்து நமக்கு என்ன தெரிந்துவிடப் போகிறது? நம் அம்மாவிடம் அமர்ந்து அவளுடைய சிறுவயது நினைவுகளை நாம் எப்போதாவது கேட்டு இருக்கிறோமா? அவளுடைய வாழ்க்கை அனுபவத்தில் அவள் பட்ட கஷ்டங்கள், அவள் பட்ட பாடுகள், கண்ணீரும் கம்பளையுமாக அவள் இருந்த நிலைகள், இதை பற்றியெல்லாம் நாம் தெரிஞ்சிருப்போம். ஆனால் அவள் மகிழ்ச்சியாக இருந்த கணங்களான அந்த சிறார் பருவத்தில் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? பொதுவாகவே அம்மாவை குறித்து நாம் யோசிக்கும் போதெல்லாம் ஒரு கவிதை எழுதினாலும், அம்மா குறித்த ஒரு கதை எழுதினாலும், அவள் பெரும் பாடுபடுபவளாக, மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டவளாக, அப்பாவினால் அடக்குமுறைக்கு ஆளானவளாக, இப்படியெல்லாம் தான் நமக்கு அம்மாவை குறித்த ஒரு பிம்பம் உண்டாகிறது. இதை தாண்டி அவள் தாவணி அணிந்து வீதிகளில் வளைய வந்த காலத்தில் அவள் எப்படி இருந்தாள், அதற்கு முன்பாக பாவாடை சட்டை காலத்தில் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இது பற்றியெல்லாம் பேசுகிற ஒரு புத்தகமாக, அண்மையில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம்தான் அம்மாவின் சேட்டைகள் என்கிற புத்தகம். இந்த அம்மாவின் சேட்டைகள் என்கிற புத்தகம் குட்டி ஆகாயம் பதிப்பகத்தின் மூலமாக வெளிவந்திருக்கிறது. தமிழ் இந்து திசை அந்த பத்திரிகையில் தொடராக வந்த கதைகள், ஏறக்குறைய 17-18 கதைகள் கொண்ட ஒரு தொகுப்பாக இந்த அம்மாவின் சேட்டைகள் நூல் வெளிவந்திருக்கிறது. இந்த அம்மாவின் சேட்டைகள் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வெளிவந்திருக்கிறது. இந்த அம்மாவின் சேட்டைகள் என்கிற இந்த நூல் அம்மாவை குறித்து என்னவாக பேசுகிறது? ஒரு அம்மா தன் மகளிடம் தன்னுடைய சிறார் பருவ நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறாள். அவள் பகிர்ந்து கொண்ட கதைகளை, அம்மா பகிர்ந்து கொண்ட கதைகளை மகள் மற்றவர்களுக்கு சொல்கிறார். இதுதான் இந்த அம்மாவின் சேட்டைகள் என்கிற இந்த நூலில் இருக்கக்கூடிய கதைகளின் போக்கு இப்படித்தான் அமைந்திருக்கிறது. ஒரு மகள் தன்னுடைய அம்மாவை குறித்து அம்மா சொன்ன கதைகள், அம்மாவின் சிறார் பருவ நினைவுகளை ஒரு மகள் மற்றவர்களுக்கு சொல்வதாக இந்த கதைகள் அமைந்திருக்கின்றன. அம்மா சிறுமியாக இருந்தபோது சைக்கிளை திருடி ஓட்டிய கதை என்று முதல் கதை தொடங்குகிறது. அதே போல் தொடர்ந்து வேஷம் கட்டி வேலை செய்யாமல் ஏமாற்றும் அம்மா. ஒரு குடும்பத்தில் ஒரு மகள் சிறுமியாக இருக்கிறாள். அவளிடம் உரலில் மாவு காட்டச் சொல்கிறார்கள், அல்லது பாத்திரங்களை தேய்த்து கழுவ சொல்கிறார்கள், வீட்டு வேலைகளை எல்லாம் செய்ய சொல்கிறார்கள் அவளுடைய அம்மாவும் அப்பாவும். ஆனால் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக, வேலை செய்யாமல் தப்பிப்பதற்காக என்னவெல்லாம் ஒரு அம்மா செய்தாள் என்பதுதான் வேலை ஏமாற்றும் அம்மா அப்படின்னு ஒரு கதை. அதே போல் விளையாட்டை வேலையாக செய்யணும் என்று ஒரு தலைப்பில் ஒரு கதை. அவள் சிறுமியாக இருக்கும்போது வெவ்வேறு விளையாட்டுகளை விளையாடுகிறாள். அதையெல்லாம் கணக்கெடுக்கும்போது ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான விளையாட்டுகள் அவளிடம் இருக்கின்றன. அதையெல்லாம் அம்மா தன்னுடைய மகளிடம் பகிர்ந்து கொள்கிறார். அம்மா எதை குறித்து எல்லாம் பயந்து கொள்வாள்? அந்த சிறுவயதில் பேய்க்கு பயந்து கொள்வாள், பாம்புக்கு பயந்து கொள்வாள். அவர்கள் அந்த வயதில் காட்டு பக்கம் போய் விளையாடுவார்கள். இப்போது போல மொபைலில் விளையாடுறதோ அல்லது கிரிக்கெட் இது போல ஒரு விளையாட்டெல்லாம் அவளிடம் இல்லை. அவளிடம் இருந்த விளையாட்டு எல்லாமே குழு விளையாட்டுகளாக, மற்ற சிறுமியர்களோடு இணைந்து விளையாடக்கூடிய விளையாட்டுகளாக, அதிலும் குறிப்பாக காட்டுக்கு போய் விளையாடுவது. காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே காட்டு பக்கமாக போயிடுவாங்க. அங்கே போய் உன்னிப்பூக்கள் பறிக்கிறது, நெருஞ்சி பூக்களை பறித்து விளையாடுறது, இந்த நெருஞ்சி பூக்களை காதில் வச்சுக்கிட்டு விளையாடுறது, காதில் தோடுகளாக வைத்து கொண்டு விளையாடுவது. இப்படி இவர்களுடைய விளையாட்டுக்கு காரணமே கிடையாது. எப்படி எதை வேண்டுமானாலும் வைத்து இவர்கள் விளையாட்டை ஆரம்பித்துக் கொள்வார்கள். இப்படி விளையாட்டை வேலையாக செய்யணும் என்று ஒரு தலைப்பில் ஒரு கதை இருக்கிறது. அம்மாவுக்கு எதை கண்டு பயம்? பாம்பை கண்டு பயம். அந்த காட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த காட்டு பாதை பாம்பு போல் வளைந்து வளைந்து போகிறது. அந்த பாதையில் பாம்பும் வளைந்து போகிறது என்றெல்லாம் மிக எளிமையான மொழியில் ஒரு குழந்தையிடம் அம்மா எப்படியெல்லாம் பேசுவாளோ அதே மொழியில் இந்த கதைகள் அனைத்தும் அமைந்திருக்கின்றன. பூச்சிகளை மொய்க்கும் அம்மா என்று ஒரு கதை. மினுக்கட்டான் பூச்சி, சில்வண்டு, இப்படி வெவ்வேறு வகையான பூச்சிகளை இவர்கள் பிடித்து விளையாடுகிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம், சிறுமிகளோ சிறுவர்களோ, இந்த பூச்சிகளை பிடித்து விளையாடுவது போன்ற விளையாட்டுகளை எல்லாம் விளையாடுவதில்லை. பொன்வண்டு பிடித்து தீப்பெட்டியில் வைத்து விளையாடுவது, அதே போல் பழைய சைக்கிள் டியூப் அதை வந்து வெட்டி வெட்டி வச்சுக்கிட்டு துப்பாக்கி செய்வோம். துப்பாக்கி மாதிரி அந்த ஐஸ் குச்சியை வந்து தீப்பெட்டியில் இரண்டு பக்கமும் சொருகி வச்சு அந்த சைக்கிள் டியூப்போடைய அந்த வெட்டிய ரப்பரை நுழைச்சி கட்டி துப்பாக்கி செஞ்சு விளையாடுறது, அப்படிலாம் நாம் விளையாடியிருப்போம். அப்போ அந்த அம்மாவும் இந்த மாதிரியான விளையாட்டுகளை எல்லாம் விளையாடி இருக்கிறாள். அதை பற்றியெல்லாம் மகளிடம் சொல்கிறாள். அதே போல் எகனைக்கு மொகனையாக பேசுவது அவளுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது ஒரு அம்மாவுக்கு. வீட்டில் அனைவரும் இந்திரா காந்தியை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள், ஆனால் அது நமக்கு சரி வராதுமா அப்படின்னு குழந்தைக்கிட்டால மகள்கிட்டால சொல்லி தான் அப்பா அம்மா வளர்க்குறாங்க. இப்போ இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவளாகவோ ஒரு அம்மா இருந்திருக்கிறார். அப்படி கேள்வி கேட்பது தான் இங்கு எகனை மோகனையாக பார்க்கப்படுகிறது. அதே போல் இந்த பூச்சிகள் குறித்து சொல்லும்போது கீவண்டு, பட்டுப்பூச்சி, வெல்வெட் பூச்சி, மினுக்கட்டாம் பூச்சி, லைட்டு பூச்சின்னு சொல்கிற மினுக்கட்டாம் பூச்சி, பொன்வண்டு, வெட்டுக்கிளி, பாப்பாத்தி, பட்டாம்பூச்சி, பாப்பாத்தி பட்டாம்பூச்சி, கலர் வண்டு, குட்டி வண்டு, பீ வண்டு, மண்புழு, குழிநரி, ஓணா, மரவட்டை, மரவட்டையை வந்து ரயில் பூச்சின்னு சொல்லி விளையாடுவோம், பச்சோந்தி, இப்படி கம்பளி பூச்சி, இப்படி வெவ்வேறு பூச்சிகளை பிடித்து விளையாடிய வழக்கம், அதையெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த தலைமுறை இன்று இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். இன்றைய பிள்ளைகள், இன்றைய குழந்தைகள் பூச்சிகள் குறித்து பார்க்கும்போது யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, அல்லது புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நேரில் பார்த்து பூச்சிகளோடு உறவாடி அதை கையில் பிடித்து விளையாடி இப்படியெல்லாம் இன்றைய குழந்தைகள் இருக்கிறார்களா? அதிலும் நகரத்தில் வசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காடு, இயற்கை சூழல், இந்த பறவைகள், பூச்சிகள், இதை குறித்தெல்லாம் அவர்களுக்கு நேரடி அனுபவங்கள் எதுவுமே ஏற்படுவதில்லை. இப்படியான நிலையில்தான் நகரத்து குழந்தைகள் வளர்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் கிராமங்களில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் இப்படியான பூச்சிகளோடு விளையாடுவதை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே வைத்திருக்கிறார். அந்த அம்மாவின் நெற்றியில் மூன்று தழும்புகள் இருக்கின்றன. அந்த மூன்று தழும்புகளும் எதனால் உண்டானது என்று ஒரு நாள் மகள் அம்மாவிடம் கேட்கிறாள். அவள் ஒவ்வொரு தழும்பும் எப்படி விழுந்தது, எப்படி உண்டானது என்றெல்லாம் விவரிக்கிறாள். அப்போது அவள் ஒரு குறிப்பு சொல்கிறாள், பட்ட காலிலேயே படும் என்பது போல பட்ட நெற்றியிலேயே படும் என்பதாக எனக்கு இந்த மூன்று தழும்புகளும் உண்டாச்சு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய புடவையை மடித்து காமித்து கால்களில் அவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தழும்புகளை எல்லாம் காட்டுகிறாள். ஏறக்குறைய 16-17 தழும்புகள் இரண்டு கால்களிலும் அவள் காண்பிக்கிறாள் என்றால் அவள் எப்படி இவ்வளவு தழும்புகளை அவள் தன் உடலில் வாங்கினாள் என்று பார்த்தால் அவள் மரம் ஏறுவாள், மரம் ஏறி கீழே விழுவாள். இதெல்லாம் அவளுடைய சிறார் பருவத்து வாழ்க்கையாக இருந்திருக்கிறது என்பதை தன் மகளிடம் மிக எளிமையான மொழியில் மிக அற்புதமாக விவரித்து கொண்டே வருகிறாள். அதே போல ஒரு நிழல் விளையாட்டு என்று ஒரு கதை இருக்கிறது. அந்த அம்மா நிழலை பிடித்து விளையாடுபவளாக இருக்கிறாள், நிழலோடு விளையாடுபவளாக இருக்கிறாள். நிழல் முன்னால் செல்லும்போது அந்த நிழலை துரத்தி கொண்டு செல்கிறாள். அதே போல நிழல் பின்னால் இருக்கும்போது நிழலிடம் சொல்கிறாள், என்னை பிடி பார்க்கலாம் என்று சொல்லி அந்த நிழலை தன்னை துரத்த விட்டு இவள் முன்னால் ஓடுகிறாள். அது மட்டுமல்லாமல் அவருக்கு பாலு என்கிற ஒரு மாமா வருகிறார். அவர் நிழல் குறித்து ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கங்களை சொல்கிறார். சூரியனுடைய வெளிச்சம் தடுக்கப்படும்போது அது நிழலாக உனக்கு பின்னால் விழுகிறது என்று அதை விளக்கமாக சொல்கிறார். இதன் பிறகு அந்த நிழல் குறித்து அவளுக்கு ஒரு பெரிய அறிவு ஏற்படுகிறது. நிழல் குறித்து ஒரு கற்பனை உலகத்திற்குள் அவள் செய்கிறார். இப்படியாகவெல்லாம் அந்த அம்மா தன் மகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை போதித்து கொண்டே வருகிறாள். அதே போல கா பாசையில் கிசு கிசு பேசலாம் என்று ஒரு கதை. கா பாசை அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கதையை நீங்கள் படிக்கும்போது தான் அது புரியும். அந்த கா பாஷை அப்படிங்கிறது குழந்தைகளிடம் எப்படி அவர்களுக்கென்று ஒரு சங்கேதமான ஒரு மொழியை பயன்படுத்தி கொண்டு பேசிக்கொள்கிறார்கள். ஒரு புதிய மொழியையே உருவாக்கக்கூடியவர்களாக குழந்தைகள், சிறுமியர்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள் என்பதும் நான் அவர்கள் உலகத்திற்குள் சென்று பார்த்தாலும் அவர்களுக்கென்று ஒரு புதிய மொழியை அவர்கள் கைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு தெரிய வரும். அதையெல்லாம் இந்த நூல் மிக சிறப்பாக விவரிக்கிறது. அதே போல பேரு பேரிக்கா, ஊரு ஊர்கா, நாடு நார்த்தங்கா அப்படின்னு ஒரு கதை இருக்கு. யார் வந்து கேட்டாலும் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பேரிக்கா அப்படிங்கிறது, சரி உன் ஊர் என்ன ஊர்கா, சரி உன் நாடு என்ன நார்த்தங்கா, இப்படி கிண்டலுக்கு வந்து இந்த குழந்தைங்க வந்து பதில் சொல்லுவாங்களாம். அப்படி ஒரு பெரியவங்க வந்து கேட்கும்போது இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவளாக அந்த அம்மா இருந்திருக்கிறாள். ஏறக்குறைய 17 கதைகள் இப்படி அம்மாவை குறித்து மகள் சொல்லக்கூடிய கதைகளாக, அதிலும் திரார் பருவத்தில் அவளுடைய வாழ்க்கையை, அவளுடைய வாழ்க்கையில் அவள் எதிர்கொண்ட விஷயங்களை மையமாக வைத்து மகள் என்னவெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டாலும் அதையெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்வது போல இந்த கதைகளை மகள் ஒருத்தி சொல்லிக்கொண்டே வருகிறாள். இந்த 17 கதைகளும் அப்படித்தான் அமைந்திருக்கின்றன. சார் சார் 1, சட்டாம்புள்ள 2, நான் போகிறேன் வீட்டுக்கு, நாளைக்கு வரேன் பள்ளிக்கு, இப்படி வந்து பாட்டு பாடுறது. அதே போல் மொட்டையும் மொட்டையும் சேர்ந்துச்சான், முருங்கை மரத்தில் ஏறிச்சான், கட்டெரும்பு கடிச்சுதான், காலு காலுன்னு கத்திச்சான், இப்படி பாட்டு பாடிக்கிட்டு இந்த குழந்தை பருவத்தில் அந்த அம்மா எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் மகள் கேட்டு தெரிந்து கொள்கிறார். அந்த கேட்டு தெரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அவ்வளவு சுவாரஸ்யமாக, மற்றவர்கள் விரும்பக்கூடிய அளவில் மிக எளிமையான மொழியில் சொல்லிக்கொண்டே போகிறார். அதுதான் இங்கே மிக முக்கியம். அதாவது சாதாரணமாக ஒரு பெண் குழந்தை, ஒரு 10 பெண் குழந்தை எப்படி பேசுவாள், அந்த மொழியில் இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூலை எழுதியவர் சாலை செல்வம் அவர்கள். சாலை செல்வம் அவர்கள் வெவ்வேறு சிறார் குறித்த சிறார் படைப்புகள் எழுதி கொண்டிருப்பவர். இவர் அண்மையில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அம்மாவின் சேட்டைகள் என்கிற நூல் மிக மிக அற்புதமான, அனைவரும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு நூல். ஏனென்றால் நாம் இந்த நூலை வாசிக்கும்போது நமது கடந்த காலத்துக்கு சென்று ஆடிய ஆட்டங்கள், பாடிய பாட்டுகள், நமது நண்பர்கள் அனைவரையுமே இதில் நாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நூலை வாசிக்கும் போது ஏற்படும். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் பட்டப்பெயர் வைத்து கூப்பிடுவது என்று ஒரு கதை இருக்கிறது. நாம் நமது நண்பர்களோடு சிறு வயதில் விளையாடிய காலத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் நாம் பட்டப்பெயர் வைத்து தான் கூப்பிடுவோம். அதெல்லாம் இந்த நூலை படிக்கும்போது நினைவுக்கு வருகிறது. ஒரு தாத்தா இருக்கிறார், அவருக்கு இந்த குழந்தைகளை பார்க்கும்போது அவர்களுடைய பெயர் தெரியாது. அப்போ அந்த மகள் ஒரு நாள் கனகாம்பரம் பூ வச்சுருந்தா, ஏமா கனகாம்பரம் பூக்காரி வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதே மாதிரி அடுத்த நாள் அது மல்லிப்பூ வச்சுருந்தா, மல்லிப்பூக்காரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அது போல் பச்சை சட்டை போட்டிருந்தாங்கன்னா, பச்சை சட்டைக்காரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்படி அந்த வயதானவர்களுக்கு பெயர்கள் மறந்து போய் விடுகிறது. ஆனால் அவர்கள் தனித்தனியாக ஒரு பெயரை வைத்து கூப்பிடுவது, இப்படி நம்மளுடைய பழைய நினைவுகளை மீட்டெடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த நினைவுகளுக்குள் இன்றைய குழந்தைகளை, இன்றைய நமது மகள்களை மகன்களை இந்த வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகளை நாம் கொடுத்திருக்கிறோமா என்று ஒரு பெரிய கேள்விக்குரிய இந்த நூல் நம் முன் வைத்து விடுகிறது. அந்த கேள்விக்குள் இருந்து நாம் யோசிக்க வேண்டியதும், இனிமேற்கொண்டு நமது குழந்தைகளின் வாழ்வை எப்படி நாம் அவர்களுக்கு பரிசீலிக்கப் போகிறோம் என்பதுமாக அதற்கான பதிலை தேடுவதாக இந்த நூல் நமக்கு அமைந்திருக்கிறது. மிக அற்புதமான இந்த நூலை படைத்த சாலை செல்வம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும், அதே போல் அற்புதமான இந்த நூலை மிக அற்புதமான முறையில் வடிவமைப்பு செய்து வெளியிட்டிருக்கக்கூடிய குட்டி ஆகாயம் பதிப்பகத்தார் அனைவருக்கும் நான் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும். கூடுதலாக இந்த தொகுப்பு ஏறக்குறைய 140 பக்கங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு. இதில் வரையப்பட்ட ஓவியங்கள் அனைத்தும் இதுவரை நாம் பார்த்தறியாத ஒரு வடிவத்தில் மிக அற்புதமாக வரையப்பட்டிருக்கின்றன. இந்த ஓவியங்களே குழந்தைகளை இந்த நூல் குறித்து இந்த நூலை படிப்பதற்கு ஒரு பெரிய ஆர்வத்தை உருவாக்கிவிடும். அப்படியான ஓவியங்கள் இந்த நூல் முழுக்க விரைவில் கிடக்கின்றன. கட்டாயம் இந்த நூலை குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் பெரியவர்களும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. நாம் நம் அம்மாவை அவருடைய சிறார் பருவத்து வாழ்க்கையை நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பார்ப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த நூல். இந்த நூலை நாம் கட்டாயம் வாசிக்க வேண்டும், குறிப்பாக குழந்தைகளுக்கு வாங்கி தர வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.
நேர்களே, இதுவரை நம்மளுடைய அம்மாக்கள் எல்லாம் அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது எப்படிலாம் இருந்தாங்க, என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணாங்க அப்படின்றத பத்தி அம்மாவின் சேட்டைகள் என்ற புத்தக மதிப்புரை பகுதி 59 ரொம்பவே அருமையாகவும் தெளிவாகவும் வழங்கிய திரு நாணர்காடன் அவர்களுக்கு உதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077950 என்ற எண்களிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.